சாம்சன் பிறப்பு. நீதிபதிகள் ஆகமம் 13 அதிகாரம். மீண்டும் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் பழி பாவம் புரிய அவர் அவர்களை 40 ஆண்டுகள் பிலிஸ்தியர் கையில் ஒப்புவித்தார். சாராவில் தான் கோத்திரத்தனான மனுவி என்ற ஒருவன் இருந்தார். அவன் மனைவி மனடியாய் இருந்தாள். அவளுக்கு ஆண்டவரின் தூதர் தோன்றி அவளை நோக்கி, பிள்ளைகள் இல்லாத மனடி நீ, ஆனால் கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாய். எனவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாமலும் அசுத்த உணவுகளை உண்ணாமலும் எச்சரிக்கையாயிரு, ஏனெனில் நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாய், அவன் தலைமேல் கத்தி படலாகாது. அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நசரேயனாக இருப்பான். அவனே இஸ்ராயலரை பிலிஸ்தர் கைகளில் நின்று மீட்பான் என்றார். அப்பொழுது அவள் தன் கணவனிடம் வந்து அவனை நோக்கி, வானவனின் முகத்தையுடைய அச்சம் தரும் கடவுளின் மனிதர் ஒருவர் என்னிடம் வந்தார். அவர் யார் என்றும் எங்கிருந்து வந்தவர் என்றும் பெயர் என்ன என்றும் நான் கேட்டேன். அவர் எனக்கு பதில் ஒன்றும் கூறாது என்னை நோக்கி, நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாய், நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாமலும் அசுத்த உணவுகளை உண்ணாமலும் எச்சரிக்கையாயிரு, ஏனெனில் அவன் பிறந்தது முதல் சாகும் வரை தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் நசரேயனாய் இருப்பான் என்றார் என்று கூறினாள். ஆகையால் மனுவே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் அனுப்பின கடவுளின் ஆள் மீண்டும் எம்மிடம் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியவற்றை எமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுகிறேன் என்றார். மனுவேயின் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். வயல்வெளியில் உட்கார்ந்திருந்த அவன் மனைவிக்கு இறைவனின் தூதர் மீண்டும் தோன்றினார். அவனுடைய கணவன் மனுவே அவளோடு இல்லை. அவன் வானவனை கண்டதும் விரைவில் எழுந்து தன் கணவனிடம் ஓடி, இதோ நான் முன்பு கண்ட மனிதர் தோன்றியுள்ளார் என்று அறிவித்தாள். அவன் எழுந்து தன் மனைவியை பின்தொடர்ந்து அம்மனிதரிடம் வந்து அவரை நோக்கி, இப்பெண்ணுடன் பேசியவன் நீர்தானா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். அப்போது மனுவே, நீர் கூறினது நிறைவேறின பின் பிள்ளை செய்ய வேண்டியது என்ன, விளக்க வேண்டியவை என்ன என்றான். ஆண்டவரின் தூதர் மனைவியை பார்த்து, உன் மனைவி நான் கூறினபடி நடக்கட்டும், தாட்சி கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும் அவள் சாப்பிடக்கூடாது, தாட்சி ரசத்தையும் மதுபானத்தையும் குடியாது, அசுத்த உணவுகளை உண்ணாது இருக்க வேண்டும், நான் கூறினவற்றையெல்லாம் அவள் கடைபிடிக்க வேண்டும் என்றார். அப்போது மனுவே ஆண்டவரின் தூதரை நோக்கி, என் மன்றாட்டை கேட்டழும், நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைப்போம் என்று வேண்டினான். அதற்கு அவர், நீ என்னை கட்டாயப்படுத்தினாலும் உன் உணவை உண்ணேன், நீ தகனப்பலையிட விரும்பினால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். அவர் ஆண்டவரின் தூதர் என்று மனுவேலுக்கு தெரியாது. அப்போது அவன் மீண்டும் அவரை நோக்கி, நீர் கூறின வாக்கு நிறைவேறும் போது நாங்கள் உம்மை வாழ்த்தும்படிக்கு உமது பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர், வியப்புக்குரிய என் பெயரை நீ ஏன் கேட்கிறாய் என்றார். எனவே மனுவை போய் வெள்ளாட்டு குட்டியையும் பானப்பலிகளையும் கொணர்ந்து கல்லின் மேல் வைத்து வியப்புக்குரியன புரியும் ஆண்டவருக்கு அவற்றை ஒப்புக் கொடுத்தார். அவனும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருந்தனர். பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு வானத்திற்கு எழும்புகையில் அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரும் எழும்பினார். மனுவேயும் அவன் மனைவியும் அதை கண்டபோது தரையில் குப்புற விழுந்தார்கள். பிறகு ஆண்டவரின் தூதர் அவர்கள் கண்ணுக்கு படவே இல்லை. எனவே அவர் ஆண்டவரின் தூதர் என்று மனுவை அறிந்து தன் மனைவியை நோக்கி, நாம் ஆண்டவரை கண்டதால் கட்டாயம் சாவோம் என்றார். அதற்கு அவன் மனைவி, ஆண்டவருக்கு நம்மை கொல்ல மனம் இருந்தால் நாம் ஒப்பு கொடுத்த தகனப்பலியையும் பானப்பலிகளையும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார், நமக்கு இவற்றையெல்லாம் காண்பித்திருக்கவும் மாட்டார். வரும் காரியங்களை நமக்கு அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றாள். பிறகு அவன் ஒரு மகனை பெற்று அவனுக்கு சாம்சன் என்று பெயரிட்டாள். பிள்ளை வளர்ந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிறகு அவன் சாராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கும்போது ஆண்டவரின் ஆவி அவன் மேல் இருக்க தொடங்கிற்று.